ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அதிகாரிய பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரி அப்படிங்கறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தை படிச்சவர். வேத வேதாங்கத்தை படிச்சவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தினுடைய பொருளை உணர்ந்தவர். பொருளை உணர்ந்தவர்னு சொல்லி சொன்னா, நம்மள பலரும் வந்து இதுல தகுதி இல்லாமலே ஆயிடுவோம் அப்படிங்கறதுனால அவர் அதுல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. இஹ ஜென்மனி ஜென்மாந்திரேவா அப்படிங்கிற, இந்த ஜென்மத்திலயோ அஸ்மின் ஜென்மனி இஹ ஜென்மனி, ஒன்னும் பெரிய வித்தியாசம் தான். இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ இதுல முந்தின ஜென்மங்கள்லயோ நமக்கு உண்டான சம்ஸ்காரத்தினால காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம், காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும் விடுதல் மூலியமாக, அதை விடுறது மூலியமாக நித்திய நைமித்திக பிராயச்சித்த உபாசன அனுஷ்டானின, நித்தியம் நைமித்திகமான கர்மத்தையும் பிராயச்சித்த கர்மத்தையும் அதே மாதிரி அனுஷ்டானங்களையும் ஒழுங்கா செய்யறதுனால அனுஷ்டான கிரமேன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனுஷ்டானம் சொல்லி சொல்லும்போது நித்திய நைமித்திக பிராயச்சித்த அனுஷ்டானம்னே எடுத்துட்டுலாம். நித்திய நைமித்திக பிராயச்சித்தம் மாத்திரமே அனுஷ்டிக்க அனுஷ்டானம் சொல்லி சொன்னா அனுஷ்டிக்கிறவர், கடைபிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதை கடைபிடிக்கிறவர் அப்படின்னு எடுத்துட்டுலாம். இல்ல நித்தியம் நைமித்திகம் பிராயச்சித்தம் மற்றும் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரியான அனுஷ்டானங்களை செய்யறதுனால, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால, சில விஷயங்களை கடைபிடிக்காததுனால நிர்கதனிக்கல கல்மஷத்தையா, அவருக்கு மனதில் இருக்கும் கல்மஷம், கல்மஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அழுக்கு, அந்த அழுக்கானது அவருக்கு முழுவதுமான நீங்கினதுனால, முழுவதுமாக அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க வந்து ஒரு உபச்சார சொல்லு தான். முழுவதுமாக நீங்கினது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஞானம் இல்லாம முழுவதுமா நீங்கிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்ல. அதனால ஞானம் அடையறதுக்கு தகுதியாக, ஞானம் அடைய தகுதியான அந்த சிரவணத்துக்கு தகுதியா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கி இருக்கு அவருக்கு அப்படின்னு. சிரவணத்தை சிந்திக்கிறதுக்கு சிரவணம் செய்யணும், சிரவணோ கர்த்தவ்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரவணம், அந்த சிரவணத்துக்கான அந்த சம்ஸ்காரமானது உண்டார அளவுக்கு அவருக்கு மனதானது தூய்மை அடைஞ்சிருக்கு. நிதாந்த நிர்மலா சுவாந்த, அப்படிப்பட்டதான நிர்மலமான அடங்கிய மனதோடு, அதனாலதான் சொல்லு அடங்கிய விருத்தியான் என்று அவந்தனை கண்ட தேசிகரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நாம் திருப்பி திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டவனுக்கு நாம் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடங்கிய விருத்தியான், யாருக்கு விருத்திகளானது மனதில் எண்ணங்களானது அடங்கியிருக்கோ அவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அப்படி நிர்மல சுவாந்தக, அப்படிப்பட்ட மனது சமாதானம் அடைந்தவனா இருக்கிறவன், சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா, அந்த அதிகாரி யார் அப்படின்னா, இந்த மாதிரி சாஸ்திரத்தை வேதத்தை படிச்சவன் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாம, இது வந்து இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துடலாம். ஆனா இந்த ஜென்மத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய அம்சம் என்னது அப்படின்னா, சாதன சதுஷ்டயம், அதான் அங்க சொல்லியாச்சு. இஹ ஜென்மனி ஜென்மாந்தரேவா அப்படிங்கறது வேத வேதாங்கங்களுக்கு பொருந்தும், ஆனா சாதன சதுஷ்டயம் இந்த ஜென்மத்தில இருக்கணும், போன ஜென்மத்திலேயே இருந்தேனே அப்படின்றது கணக்கு எடுக்க முடியாது. சாதன சதுஷ்டயமானது பக்குவத்தினால மேல் மேலும் வளர்ந்து இந்த ஜென்மத்திலயும் அது அதோடைய லட்சணமானது தெரிபடும், காணத்துக்கு வரும். அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயத்தை இந்த ஜென்மத்துல உடையவரா இருக்கிறவர். ஏன்னா சாதாரணமா விசாரமானது பண்ணும்போது எப்படி அப்படின்னா, அவன் ஒருத்தருக்கு இப்ப ரமண மகர்ஷி மாதிரி ஆளுங்களுக்கு சாஸ்திர சிரவணமே பண்ண வேண்டாதுன்னு ஒரு நிலை, ஏன் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல அவங்க சாதனை பண்ணிட்டாங்க, சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பதிலு. அப்படின்னா என்ன அர்த்தம், சில பேர் பக்தியே பண்றது இல்ல, போன ஜென்மத்துல பக்தி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இப்படி ஒருவனத்துக்கும் ஒரு ஒரு காரணம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஞானம் அடைஞ்ச நிலையில, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி இல்ல, ஞானம் அடைஞ்ச பின்னாடி அவங்களுடைய காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்றாங்க, ஊகிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க போன ஜென்மத்துல பண்ணிருப்பாங்க. அதனாலதான் எப்படின்னா, இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்றது என்னது, இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் ஆட்டங்கான்றாங்க, அதனால இது குரு பயிற்சியோட மாற்றம் அப்படின்றாங்க. குரு பயிற்சியினால உண்டாருது அப்படிங்கறது முன்னாடி, இந்த மாதிரி உண்டாகும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நியாயம், ஆயிட்டு அப்புறம் சொல்றது அப்படிங்கறது காரியத்தை வச்சு அனுமானம் பண்றாங்க அவங்களும். அப்படி அந்த அனுமானம் ஊகிக்கிற மாதிரி இங்கேயும் என்ன சொல்றது, அவங்களுடைய காரியத்தை வச்சு அவங்களுடைய நிலைகளை பார்த்து ஊகிக்கிறோம், நம்ம இப்படிப்பட்டதா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க போன ஜென்மத்தை செஞ்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி போன ஜென்மத்துல அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு 10 இட்லி சாப்பிடுவான் அப்படின்னு வச்சிருந்தா, 4 இட்லி சாப்பிட்டிருக்கான் போன ஜென்மத்திலேயே, இந்த ஜென்மத்துல அவனுக்கு 6 இட்லி போதும். இது உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா நமக்கு இட்லி தோசை உதாரணம் ரொம்ப சுலபமா புரியும் அப்படிங்கறதுனால. சரி, இதுல இப்போ வந்து 10 இட்லி தான் நம்மளுடைய சாதாரணமான ஒரு டயட் அப்படின்னு வச்சுட்டா, அப்போ நான் போன ஜென்மத்தில 8 இட்லி சாப்பிடலன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு கேப்பாங்க? இல்ல பாப்பா, நீ ஜபம் பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் இதை அனுஷ்டானம் பண்ணுங்க, நான் 8 இட்லியோ 6 இட்லியோ சாப்பிடலன்னு. அதாவது நான் இந்த கர்மத்தை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, நான் போன ஜென்மத்திலேயே பண்ணிட்டேன் பண்ணலங்கிறது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இல்ல? எனக்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்ல. காரிய லிங்கக்க அனுமானம் இதெல்லாமே காரியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஒருத்தர் வந்து சாத்விகரா இருக்காரா இல்லையாங்கிறத வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வெளித்தோற்றத்தை வச்சு அனுமானம் பண்ண முடியும் இவர் சாத்விகமானவர். ஏன் நல்லா நாமம் போட்டு இருக்கார் இல்ல பட்டு அடிச்சுட்டு இருக்கார், அடுத்தவங்களுக்கு நாமம் போடுறாருன்னு சொல்லல, நம்ம நாமம் போட்டு இருக்கார் இல்ல பட்டு அடிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத வச்சுட்டு அவரு சாத்விகமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுமானம், காரியலிங்கக்கு அனுமானம், பழகி பார்த்தா தான் தெரியும் எப்படி அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரி அனுமானத்தை பார்த்துதான் நம்ம வச்சு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க தவிர இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தாத்பரியம் என்ன? இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆளும் அந்த கிரமத்துல நம்ம போக முயற்சி பண்ணும்போது, அந்த கிரமத்துல போகும்போது அந்த கிரமத்துக்கு உண்டாக வேண்டிய பலனாவது உடனே நமக்கு உண்டாகும். ஜபம் பண்ணிருக்காரு போன ஜென்மத்திலேயே அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஜபம் போன ஜென்மத்திலேயே பண்ணிருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இட்லி சாப்பிடுற கணக்கிற மாதிரி பல்லம் நோண்டி வச்சுட்டு போயிருக்கு வேற ஒரு ஆளு, அந்த இடத்த நீங்களும் வாங்கியிருக்கீங்க. அந்த இடத்த வாங்கும் போது ஏற்கனவே பல்லம் நோண்டி இருக்கு, திருப்பி நோண்டதுக்கு அவசியம் இல்ல, அதுக்கு மேல இருந்து திருப்பி நோண்டணும் நீங்க. அந்த மாதிரி உங்களுடைய போன ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த சாதனையை பண்ணிருக்கீங்கிறதுனால அந்த சாதனையோட பலம் அதுல உண்டாகும். அந்த ஜபத்தை நீங்க கண்டினியூ பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய பலனானது பிரத்யக்ஷப்படுறது. ஜபம்ங்கிறது மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் மாதிரி, அறிவியல்ல ஒரு விஷயம். சாஸ்திரத்தை எப்பவுமே நான் சம்பந்தப்படுத்தவே மாட்டேன் சயின்ஸ்ல. ஒரு லெவல் வரைக்கும் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இப்படி பண்ணினா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவுதான். அங்கேயும் கூட எப்பவுமே அப்படியே ஆகுங்கிறது இல்ல, ஆனா இந்த இடத்துல மந்திர சாஸ்திரத்துல அப்படி இல்ல, எப்பவுமே இப்படித்தான் ஆகும், அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, சாதன சதுஷ்டய சம்பன்ன, அந்த சாதன சதுஷ்டயத்தை இவர் அடைஞ்சவரா இருக்காரு. அதனால என்ன சொல்றது அப்படின்னா, கிரமத்தை நீங்க இத்தனை சாதனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த சாதன கிரமத்துக்குள்ள நம்ம ஈடுபடும் போது அதனுடைய பலனை வச்சுத்தான் நாம அனுமானம் பண்ண முடியுமே தவிர, முன்னாடியே நான் இப்படிப்பட்டவன்னு தீர்மானம் பண்ணிட்டு நம்ம விவகாரத்தை எடுக்க ஆரம்பிக்க முடியாது. முன்னாடியே இப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு விவகாரத்தை ஆரம்பிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயம் யாருகிட்ட இருக்கோ அவர் தான் அதிகாரி, அவர் தான் இங்க பிரமாத்தா, அவர் தான் அறிபவர், அந்த அறிபவர் தான் அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கோம். நித்தியம்னா என்ன, நைமித்திகம்னா என்ன, காமியம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை ஆரம்பிச்சாரு. காமியம்னா என்ன? சுவர்க்கம் முதலிய விருப்பப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள், ஒரு பலன் மேல ஆசைப்பட்டு அந்த பலனுக்காக செய்யப்பட வேண்டிய படக்கூடிய கர்மங்களுக்கு காமிய கர்மம். காமம் இச்சா ஆசை, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யப்படுகின்ற கர்மம் காமிய கர்மம். நித்திய கர்மம்னா தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மம், என்னவா இருந்தாலும் சரி அந்த கர்மத்தை மாத்திரம் விடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதுல எல்லாம் கூட விசாரம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு கிளை விசாரம் போயிட்டே இருக்கும். அது சந்தியா வந்தனம் யார் பண்றது, எப்ப பண்றது, வேதோ நித்தியம் தீயதாம் ததுதினம் கர்ம சுனிஷ்டியதாம், அந்த மாதிரி சாதனா பஞ்சகத்துல இந்த விசாரம் ஒன்னு ஒன்னா பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, யாரு பண்றது, யாருக்கு பண்ணக்கூடிய தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அவங்களுக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கர்மத்துக்கும் ஒரு சமயம் விதிச்சிருக்கு, இந்த சமயத்துல இந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்னுட்டு. அந்த கர்மத்தை அந்த சமயத்துல செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா செய்யப்படாததா ஆயிடுறது அந்த கர்மம், இந்த கர்மம் செய்யப்படாததாகவே ஆயிடுறது. அப்படி யஜ்ஞோபவித தாரணம் அப்படிங்கிறது, பூணல் போடுறது அப்படிங்கறது என்னைக்கு பண்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள், 40 வயசு அவனுக்கு இல்ல 35 வயசு, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கேரியர் எல்லாம் வாழ்க்கையில நான் நின்ன அப்புறம், என் சொந்த கால நின்ன அப்புறம் அப்படின்னு அவன் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே 30 வயசு ஆயிடுது, 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு அவனுக்கு பொண்ணு எல்லாம் ரெடி ஆகி கல்யாணம் வரைக்கும் வரும்போது 35 வயசு. இப்போ அந்த 35 வயசுல அவன் முன்னாடி நாள் பூனால போட்டுன்னு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிப்பான். 35 வயசுல அவன் பிரஷ்டன் ஆயாச்சு, அவன் அந்த தகுதியை இழந்துட்டான். எப்படி இதெல்லாம் ஒரு கிரமத்தை சொல்லியிருக்கு. மூணு வருஷம் மூணு ஜென்மத்துல ஒருத்த வந்து, மூணு ஜென்மம்னா மூணு பரம்பரையா வந்து ஒருத்தவங்க இந்த பூனல்ல போடல அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனல் சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா, யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்ற அந்த சம்ஸ்காரமானது செய்யப்படல, உபநயனம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர், உபநயன சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா, மூணு தலைமுறையா அவங்க அதுக்கு தகுதி இல்லாமலா போயிடுறாங்க. அதே மாதிரி யஜ்ஞோபவீதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு. சில சாஸ்திர சில தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, அதுலயும் கூட இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இந்த வயசுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தம் நீ கண்டிப்பா அனுஷ்டிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் அதை கிண்டல் பண்றேன். 35 வயசுல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறது இல்ல, பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில தர்ம சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்குறது. இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இந்த பிராயச்சித்தம்னே என்னன்னு தெரியாது உங்களுக்கு, அந்த பிராயச்சித்தம் என்னன்னு தெரியாது. பிராயச்சித்தம்னாலே என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த பிராயச்சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சா கூட பிராயச்சித்தம் எப்படி பண்றதுன்னு தெரியாது, எந்த பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாது, இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த தகுதி போயிடுறது. அதனாலதான் அதே மாதிரி மூணு வருஷம் ஒருத்தர் சம்ஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம், யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் உபநயன சம்ஸ்காரம் பூனல் கல்யாணமானது நடந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் வரைக்கும் இந்த சந்தியாவந்தனாதிகளை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, புதுசா திருப்பியும் பூனல் திருப்பியும் ஒரு பூனல் உபநயனம் வச்சாங்க, திருப்பி பண்ணி ஆகணும், சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு மூணு மாசம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனலை மாத்திட்டதுக்கு அப்புறம் தான் புது அவங்களே மாத்திக்கலாம். அது கிரம பிரகாரம் எப்படி பண்றதோ, நம்ம தீட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனல் எப்படி மாத்துறோமோ அந்த மாதிரி எப்படி மொட்டை அடிச்சுட்டு வர்றது, மொட்டை அடிச்ச உடனே பூனலை மாத்துறது, இல்ல ஏதாவது ஒரு கர்மத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கர்மத்துக்கு போயிட்டு வரும்போது பூனல் மாத்துறது. இப்படி இந்த மாதிரியான அசுச்சியான தூய்மையற்றதான அந்த மாதிரியான நிலைகளை நாம போயிட்டு அடையும் பொழுது அதுல இருந்து வர்றதுக்கு பூனலை மாத்துற மாதிரி திருப்பியும் பூனலை மாத்திட்டு தான் கர்மத்தை பண்ணணும். இப்படி எல்லாம் நிலைமைகள் நீ அங்க தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரியான நித்தியமா சொல்லப்பட்ட கர்மங்கள் தினம் தினம் செய்யப்பட வேண்டியது, இந்த மாதிரி தகுதியுள்ளவன் இந்த உபதேசத்தை அடைஞ்சவன் தினம் தினம் செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற கர்மத்துக்கு அங்க ஆதாரம் சொல்லிக்கிறார் நித்திய அப்படிங்கிறார். அதே மாதிரி நைமித்திக்க, நைமித்திக்கம்னா என்ன அப்படின்னா, புத்திர ஜென்மாதி அனுபந்தீனி ஜாத்தியஷ்டியாதீனி, புத்திர ஜென்மம் முதலிய வகைகள்னால கட்டுப்பட்டதுனால, அதாவது ஒரு மகன் வேண்டும் அப்படின்றதுனாலயோ இல்ல மகன் பிறந்தது அப்படிங்கறதுனாலயோ உண்டாகக்கூடிய கர்மங்கள், ஜாத்தியஷ்டி முதலிய கர்மங்கள் பிராயஷ்சித்தானி. அடுத்தது பிராயஷ்சித்த கர்மம்னா என்ன அப்படிங்கிறாரு, பாபக்ஷய சாதானி சாந்திராயணாதீனி. பாபக்ஷயத்துக்கு பிராயஷ்சித்தம்னா என்ன அப்படின்னா, பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது நாம செஞ்ச கர்மங்களுக்கு மாற்று கர்மங்களா உண்டாடுறதுக்கு பேர் பிராயச்சித்தம். செய்ய கர்மங்களுக்கு மாற்று கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல கர்மம் செஞ்சுட்டேன், போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சுட்டேன், அந்த புண்ணியத்தை அழிக்கிறதுக்காக இப்ப பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், யாரும் பண்றது இல்ல. செஞ்ச பாவ கர்மத்துக்கு மாற்று கர்மமா செய்யறது புண்ணிய கர்மம், அந்த புண்ணிய கர்மம் பிராயச்சித்தமா செய்யறது. இது எப்படி பண்ணணும் பிராயச்சித்தம் புண்ணிய கர்மம்னா, கோயிலுக்கு லைட் எழுது லைட் கொடுக்கறது, அந்த லைட் ஃபுல்லா எழுதிடுறது பேரு உபயம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா பாரு பாட்டி பாரு எல்லாமே லைட்டே வெளியில வராது, வெளிச்சமே வெளியாடுற மாதிரி. அந்த மாதிரியான கர்மத்தில இருந்து தொடங்கி பல கர்மங்கள் இருக்கு. பிராயச்சித்தம் யஜ்யம் தானம் முதலிய பல வகையில பிராயச்சித்தம் பண்ணலாம். இங்க என்ன சொல்லிருக்கு, சாந்திராயணாதீனி, இதுல கிருச்சிர கர்மங்கள்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் சாந்திராயணாதீனி அப்படின்றதெல்லாம், அந்த கிருச்சிர வகையை சேர்ந்த கர்மங்கள், இதுவும் பிராயச்சித்த வர வகைதான். சாந்திராயணம் அப்படிங்கிற கர்மம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல, சாதுக்களுக்காக சொல்லப்பட்ட கர்மம் இல்ல. சாந்திராயணம் நான் பண்றேன்னு பெருமையாரா சாது சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருங்க. சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல, சாதுக்களுக்கு சொல்லப்பட்டது மிதாகாரம், எல்லாத்திலையும் முறைப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த பகவான் புத்தாவோட பியூட்டிஃபுல் டீச்சிங் என்ன, மிடில் பாத் அப்படிம்பாங்க. மிடில் பாத் பகவான் புத்தனோட இல்ல, எல்லாம் வேதத்துல சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது, பகவத்கீதையில அதைதானே சொல்றாரு, மிதமான உறக்கம் மிதமான ஆகாரம் மிதமான செயல் அப்படிங்கிறது பகவத்கீதையில சொல்லப்பட்டது. மிதம் அப்படிங்கிறது தான் மிடில் பாத் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி அந்த நடுநிலையான மிதமான, எல்லாமே அதிகமாவும் இல்லாம கம்மியும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட நியமம். இந்த கிருச்சிர சாந்திராணி விரதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உடம்ப துன்புறுத்துறதான ஒரு விரதம். உடம்ப துன்புறுத்துறது வறுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது சாது தன்மையா இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான துன்பத்தை அவங்க உடம்புக்கு கொடுக்க கூடாது. ஏன், பிராணனானது க்ஷயமாகும் க்ஷீணமாகும், அவங்களுக்கு சக்தி இருக்காது, புத்தியில தாரண சக்தி இருக்காது. இதுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல க
கதையும் வருது. சாப்பாடு உள்ள ஒழுங்கா போகலன்னா பிராணனுக்கு சக்தி இருக்காது, புத்தி தாரண சக்தியை இழந்துரும், நாலு நாள் சாப்பிடலன்னா வேற மந்திரமே ஸ்மரணம் பண்ண வராது. அந்த மாதிரி கிருச்சிர சாந்திராயணம் ஒரு விரதம். என்ன விரதம்? சாந்திர அந்த சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி பௌர்ணமியில இருந்து தொடங்கணும். பௌர்ணமியில 15 கவலம், பௌர்ணமியில 15 கவலம், அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா குறைச்சு குறைச்சு 14, 13, 12 அப்படின்னு குறைச்சு அமாவாசையில ஒண்ணுமே சாப்பிடாம அதுக்கப்புறம் திருப்பியும் 1 கவலம், 2 கவலம்னு கூட்டி திருப்பியும் பௌர்ணமி வரைக்கும் 15 கவலம் வரைக்கும் நிக்கணும். 15ல இருந்து ஆரம்பிச்சு 0க்கு வந்து திருப்பியும் 15க்கு போகணும். இது ஒரு சாந்திராயண விரதம். இந்த மாதிரி சாந்திராயண விரதமானது செய்யப்படலாம் எதுக்கு? பாபக்ஷேத்துக்கு அப்படின்ட்டு. நம்ம பாபக்ஷேத்துக்கு அழகா சொல்லியிருக்கு, கங்கையின் ஸ்மரணம் தர்ஷனம் எல்லாமே. சோ அதுவே அதுவே விரதம் தான், அதுவும் பாபக்ஷேத்துக்கு சொல்லப்பட்ட பிராயச்சித்த கர்மம் தான். உபாசனானி. உபாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபானி சாண்டில்ய வித்யானினி. உபாசனம்னா என்ன அப்படின்னா, சாண்டில்ய வித்யன்னு சொல்லப்பட்ட உபநிஷத்துல சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்யை முதலிய உபாசனைகள், அது அது வந்து அங்க சொல்லப்பட்ட சகுண உபாசனைகள், வேதத்தை அடிப்படையா வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அடிப்படையா வச்சு பண்ணக்கூடிய உபாசனைகள் சாண்டில்ய வித்யில சொல்லப்பட்டதெல்லாம். மற்ற இன்னொரு வகை இதுல இவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த சாண்டில்ய வித்தியை மாத்திரம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இங்க முதல் பாகத்தை நம்ம எடுத்துக்கணும், சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபாணி அப்படிங்கறத மாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமா கொடுத்த சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறத எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி அங்க கொடுத்துருக்க கூடாது அந்த உதாரணத்தை அவரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறது வேதத்துல சொல்லப்பட்ட வேத விகிதமான ஒரு கர்மம். இப்போ இக ஜென்மனே ஜென்மாந்திரைவா அப்படிங்கறது மேல சொல்லப்பட்ட ஒரு ஹேத்து. இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ இந்த ஜென்மத்துல அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த கர்மமானது நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வேதத்துல தகுதி இல்லாம போயிடுறது. வேதத்துல தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது அங்க அப்படின்னா, வேதத்தோடைய ஞானத்துல தகுதி இல்லைங்கிறதுல வேதத்துடைய உபாசனையில தகுதி இல்லை அப்படின்றது. சாண்டில்ய வித்தியங்கிறது உபாசனைக்கு சகுன பிரம்ம விஷயமா சொல்லிக்கூடாது. உபாசனை அப்படிங்கறது நம்ம சகுன பிரம்ம விஷயமா இருக்கிற எந்த உபாசனையா வேணாலும் எடுத்துக்கலாம். கணேசம் உபாசனை, கணேச மந்திர ஜபம் பண்றவங்களுக்கு கணேச உபாசனை, சிவ மந்திர ஜபம் பண்றவங்க சிவ உபாசனை, அப்படி சிவன் விஷ்ணு இந்த மாதிரி எல்லாம் கார்த்திகன் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரம்மத்துடைய சகுண ரூபமா பாக்குறது. பிரம்மம் ரெண்டு நிலையில இருக்கு, ஒன்னு சகுணம் இன்னொன்னு நிர்குணம். அப்படி குணம் கூடியது குணமற்றது அப்படிங்கறது ரெண்டு நிலை பேச்சுக்கு. அப்படிப்பட்ட குணம் கூடிய நிலையில இருக்கிறது தான் அந்த ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துடைய உபாசனையை தான் இங்க நம்ம உபாசனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாண்டில்ய வித்யா ஆதினி அப்படிங்கறதுனால அங்க சாண்டில்ய வித்யா ஆதினி அப்படிங்கிற ஆதி பதத்தினால நீங்க எடுத்துருந்தோம் சிவ உபாசனை, முருக உபாசனை, கார்த்திக உபாசனை, ஸ்கந்த உபாசனை, இல்லாட்டி கணேஷ உபாசனை, இந்த மாதிரி உபாசனை எடுத்துருந்தோம் அங்க. அப்படி அது உபாசனையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேஷாம் நித்யாதீனாம் புத்தி சுத்தி பாரமம் பிரயோஜனம். இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, சரி இந்த உபாசனை எல்லாம் எதுக்கு பண்ணணும்? நித்திய கர்மத்தை பண்ணணும், இந்த நைமித்தி கர்மத்தை பண்ணணும், காமிய கர்மத்தை விட்டுடணும், இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படிங்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? காமிய கர்மத்துல புத்தியானது பற்றானதை நான் விடணும், நித்திய நைமித்திய கர்மத்தை நான் பண்ணணும், ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டியதாம் அப்படிங்கிறாரு. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டியதாம் தேனேஷ்ய விதீயதாம் அபச்சதி காமியே மதிஸ்தேஜதாம் அபச்சதி காமிய மதிஸ்தேஜதாம் அப்படிங்கிறார். வேதத்தை தினமும் படியுங்கள், அதில் சொல்லப்பட்ட கர்மங்களை முறைப்படி செய்யுங்கள், அதை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பியுங்கள். உபாசனை உபாசனை ஆயிடுறது, செய்யப்படுற கர்மமானது உபாசனை ஆயிடுறது. அபச்சதி காமிய மதிஸ்தேஜ நம்மை பிரச்சனைக்கு கொண்டு போகக்கூடிய காமிய கர்மத்தை நம்ம மனசுல உதயமாகாம இருக்கணும், தடுத்துடணும், இல்ல அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த மாதிரி ஏதேஷாம் நித்யாதீனாம் இந்த கர்மத்தை செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன? இந்த கர்மத்தை செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஏதேஷாம் நித்யாதீனாம் புத்தி சுத்திஹி பரமம் பிரயோஜனம். சித்த சுத்திஹி, புத்தி சுத்திஹினா சித்த சுத்தி, மன தூய்மை தான் இதுக்கு பரமம் பிரயோஜனம். இதனுடைய நிலை என்னது? அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், சாஸ்திர சிரவணம் ஏதாவது பண்றேன், இல்ல இல்ல அதெல்லாம் உன்னோட சாதனை பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குடா அப்படின்னா, சித்தசுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன். சித்தசுத்தியை வச்சு என்னடா பண்ணுவேன்? சித்தசுத்தி தான் முக்கியம், சித்தசுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன். சத்தியம் சித்தசுத்தி தான் முக்கியம். சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? உண்மை இல்லை, அது அங்கீகாரே. சாஸ்திரத்துல பொறுத்த வரைக்கும் சத்தியம் எங்க சொல்றோமோ சத்தியம்னு சொல்லி சொன்னா அர்த்த அங்கீகாரே, பாதி ஒத்துக்கிறோம் நம்ம அவங்க வாக்கியம், அதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்ற. சத்தியம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், சித்த சுத்தியானது அவசியம். சித்த சுத்தியை மாத்திரம் வச்சுட்டு நாக்கு வலிக்க முடியாது. அந்த சித்த சுத்தியில மன தூய்மையான நிலையில அந்த தூய்மையான மனதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எதை பிடிச்சுக்கிறதுக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். யானைக்கு தும்பிக்கு ஆட்டின்றே இருக்கிற யானைக்கு அது காலில் கட்டி இருக்கிற செயினியை கொடுத்துட்டீங்கன்னா அடங்கி நிக்கிறது. அந்த மாதிரி இந்த கோழிக்கு கண்கட்டு வித்தை அப்படிமா என்ன அப்படின்னா, கோழி மூக்கு அப்படியே குனிய வச்சு அப்படி அந்த அது அதோட மூக்கு கிட்ட ஒரு ரவுண்ட் அப்படி வளைய மாதிரி போட்டுட்டுருவான். அது என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தன்னோட மூக்கோட அந்த கோடு போட்டதை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து நகரவே நகராது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, மனசு சுத்தமா இருக்கு, சுத்தமான மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, பிடிச்சு நிக்கிறதுக்கு, பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எது சாஸ்திரம். ஏன்னா அதுதான் பலனை கொடுக்கக்கூடியது. வெறும் மனசு தூய்மையான தூய்மையான மனசு பலனை கொடுக்காது, உங்களுக்கு பலனுக்கு தகுதியுடையதா இருக்கு. அதனால என்ன சொல்றாருங்க, பரமம் பிரயோஜனம் சித்த சுத்தி. அதனுடைய பரமமான பிரயோஜனமானது நித்திய கர்மத்தை செய்யறது சித்த சுத்திக்கு தான், புத்தி சுத்திக்கு தான். அந்த புத்தி சுத்தியானது என்னத்துக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த புத்தி சுத்தியானது சாஸ்திரத்தை கேட்கக்கூடிய தகுதியானது உண்டு பண்ணும், ஜிக்யாசாவை உண்டு பண்ணும். பாமதிகாரர் சொல்றது என்னது, ஆசையை உண்டு பண்ணும், சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஆசையை உண்டு பண்ணும். தூய்மையான மனது இருந்தாதான் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே உதயமாகும். எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாறது எப்போ அப்படின்னா, மனத்து தூய்மையா இருக்கிற நிலையில மாத்திரம்தான், அது உண்டான நிலையில மாத்திரம்தான். அதனால உபாசனானாம் சரி, இது நித்திய கர்மத்துக்கானது பலன்.